ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீதர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் தேனுலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டில் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் ஞானத்தவ முனிவர் திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீதர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேர் உலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். வேத நாயகன் வேதியர் நாயகம் வேத மகள் நோக்கினார் நாராயண ரங்கனே ஆறு கோடி நாராயண ரங்கனே ஏறு கங்கை மணலில் எந்திர அப்பர் சுவாமியினுடைய திருவாக்கு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தேவார திருவாசகத்தில் சிவன் ஒருவனுக்குத்தான் பெருமை சொல்லப்படுகிறது, ஆனால் இன்னொரு தெய்வத்தை இகழவில்லை. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப பாருங்க, ஒருத்தர் எப்படி திட்டி திடீரான் பாக்குறோம் இல்லையா நாம, அது தேவையில்லாத விஷயம் இல்லையா? ஆமா, தன்னை பத்தி நல்லா சொல்லிக்கிட்ட இன்னொருத்தனை திட்டக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஆமா, அதனால தேவாரத்துல வந்து தேவார திருவாசகத்துல சிவனை பெருசாக சொல்லப்படுகிறது, அது தேக தெய்வ வழிபாடு. ஒரு பெண் சொல்லுவாளா எல்லா ஆம்பளையும் எனக்கு ஒண்ணுதான் சொல்லுவாளா? சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாள், சொன்னா தவறு. அதுபோல தேவாரத்துல சிவன் ஒருவனை பெருசாக சொல்லப்படுகிறது, இன்னொரு தெய்வத்தை இகழ்ந்து சொல்லப்படவில்லை. இப்ப 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 100 கோடி பிரமர்கள் இறந்தார்கள் என்றுதான் சொன்னார்களே தவிர தவறா ஏதாவது சொல்லிருக்கிறாரா? இல்ல. 6 கோடி நாராயணர் அங்கனே, 6 கோடி நாராயணர்கள் போய் சேர்ந்தார்கள். கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போய்விட்டார்கள். இது முடிவில்லாதவன் சிவன் ஒருவன் தான் அப்படின்னு சாமி நமக்கு நினைவூட்டுறார். அந்த நினைவில் யாராவது ஒருவர் இருப்பார்கள் இல்லையா? ஒரு காலத்துல நான் பெரிய குங்கும போட்டு வச்சுட்டு தான் வருவேன் பாடுறதுக்கு. இந்த தேவார திருவாசகத்தெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா குங்குமம் கூட நான் வைக்கிறது இல்லை. அதனால நான் குங்குமத்தை இகழ்ந்து சொல்லிவிட்டேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள் இல்லையா? இப்ப கோயில குங்குமம் கொடுத்தா வச்சுக்குவேன், நானா வச்சுக்கிறது இல்ல. ஏ, சிவந்த ஒருவன் தான் பெரியவன், விபூதி தான் எல்லா நீட்டி செல்லும். வாரியார் சாமி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், எங்கேயோ ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போனாராம் சாமி. எந்த மலைன்னு சொன்னாருன்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இல்ல, அங்க ஒரு தீர்த்தத்துல குளிச்சுட்டு இவர் வந்திருக்கிறார். அந்த மலையில இருக்கிறான் பாருங்க மலைவாசிகள். அவன் சொன்னானா, சுவாமி கொஞ்சம் ஐஸ்வர்யம் கொடுத்துட்டு போங்கன்னு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுடுத்து. என்னடா ஐஸ்வர்யம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஈசத்தினாய் யோசனை பண்ணி பார்த்தாரு. ஓஹோ, இவன் திருநீறு கேட்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டார். என்ன கேட்டே நீ அப்படின்னு அவனை கேட்டாரான். ஐஸ்வர்யம் அப்படின்னா மலைவாசியாக இருக்கிற ஒருவன் திருநீரை ஐஸ்வர்யம்னு சொல்றான். நம்ம நாட்டில் இருக்கிறவன் வியூரிய வாங்கி கீழே போடுறான். இதுதான் அவனுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா. கோயில்ல கொடுக்குற விபூதிய நாம கீழே போடக்கூடாது. போடுறதா இருந்தா நீ வாங்கவே வேண்டாம். கோயில்ல சுண்டல் சக்கரை பொங்கல் புளியஞ்சாதம் கொடுத்தா கீழே போடுவியா? சக்கரை பொங்கல் சுண்டலையே கீழே போடலன்னு சொன்னா அப்புறம் விபூதி எப்படி போடுவே நீ இல்லையா? விபூதிக்குன்னே ஒரு திருப்பதிகமே பாடி வச்சிருக்கிறாரு நமது சுவாமிகள். நான் போட மாட்டேன், நான் போடுறதில்ல, ஊரா உடம்புல பூசிடுவேன். ஆமா, அதுதான் நல்லது. திருநீர் ஒரு துகள் கீழே விழுந்ததுன்னா பெரிய பாபம் என்று எழுதி வைக்கிறார்கள். கூடிய வரையிலையும் நமது மதாச்சாரங்கள்ல இருந்து நாம கொஞ்சம் அண்ணாண்ட போறது அவ்வளவு நல்லதல்ல. இப்போ சமண மதம் நம்ம பௌத்த மதம் நம்ம மதத்துக்கு கொஞ்சம் விரோத மனப்பான்மையில இருந்தது உண்டு. விரோத மனப்பான்மையில இருந்ததுனாலதான் திருநாவுக்கரசர் அங்க போனது தப்புன்னு அவங்க அப்பா அவங்க அம்மா சாமியை கேட்டு திருப்பினார். அந்த கதை உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா. இப்ப திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த வீட்டுல தீய வச்சான், அது தப்பு தானே அல்லவா? ஆமா. இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன், அடுத்த வீட்டுக்கார எல்லையில 2 இன்ச் நான் உள்ள வர்றேன்னு வச்சுக்கோ, 2 இன்ச் அவன் ஒத்துக்குவானா? ஒத்துக்குவானா? நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. இப்ப 2 இன்ச் உள்ள வந்துருச்சுன்னா 50 அடி நீட்டு கட்டுறான்னு சொன்னா 52 100 இன்ச் இடம் அவன் இடம் உங்களுக்கு வந்துருது இல்லவா? ஆமா. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த சமய ஒழுக்கத்திலிருந்து நாம மாறக்கூடாது. அந்த சமய பௌத்த சமயம் சமண சமயம் கொல்லாமையை அடி உரமாக கொண்டது. கொல்லாமை, அதனால தான் கையில ஒரு பீலி வச்சிருப்பான் மயிர்பீலி, அதனால கூட்டி விட்டு போவோம். எறும்பு செத்து போவோம், ஈ செத்து போவோம், எறும்பு செத்து போகும், ஈ செத்து போகும்னு கூட்டிட்டு போனவன் தான் திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். ஒரு எறும்ப நாம இன்னைக்கு ஒரு 10 எறும்ப நாம கொண்டுட்டோம்னா போலீஸ் நம்மளை கைது பண்ணாது. ஒரு மனிதனை நாம பெற்ற குழந்தையே நாம கொண்டுட்டோம்னா கைது பண்ணுவோம். அந்த அந்த மாதிரி ஒரு தவறான செய்கை செய்த போதுதான் அந்த மதம் கொஞ்சம் பின்னால வாங்கிடுது இல்லையா. இப்பவும் சமண மதம் இருக்கு நம்ம நாட்டுல, ஆனா அது கொஞ்சம் தலை நீட்டாம எட்ட இருக்கிறது. காரணம் என்ன? அந்த சமய ஒழுக்கம் தவறி போச்சு அல்லவா. அந்த மாதிரி நம்ம சமய ஒழுக்கம் நம்மளாலேயே காப்பாற்றப்படும் இல்லையா? ஆமா. நான் அந்த கைலி கட்டவே மாட்டேன். எல்லாரும் கொடுப்பாங்க, சில பேர் கைலி கொடுப்பாங்க எனக்கு, நான் கட்டுறது இல்லை, யாருக்காவது கொடுத்துருவேன். ஆமா. ஏன் கைலி என்பது அது முஸ்லீம் ஆசாரம் அது. ஆமா. அவன் என்ன பண்றான்? இந்த இப்படி தச்சு கட்டுறான், தைக்கிறதோட இல்ல, இப்படி கிழிச்சு விட்டு கிழிச்சு விட்டு மறுபடியும் தப்பியம் இல்லையா. அதெல்லாம் ஏன் அப்படி கிழிச்சு விட்டு தைக்கிறான், ஏன் அப்படி கட்டிக்கிறான் அப்படின்னு இருக்கு. நான் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்ப நாமல்ல வளர்த்த என்ன மாதிரி எல்லாம் வளர்த்துடுவான், மொட்டை அடிச்சா எல்லாத்தையும் ஒரு சேர மொட்டை அடிச்சு விடுவான் அல்லவா? இதுதானே பழக்கமா இருக்கு அவங்கள பாருங்க. இங்க மொட்டை அடிச்சிருப்பாங்க, இங்க எல்லாம் இருக்கும் இல்லவா? அது அவங்க பழக்கம், அது காரணம் இருக்கு, அதுக்கு காரணம் இருக்கு, அதுவும் நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம சமய பழக்கத்தை நீட்ட சட்டை போடுறோமே அதெல்லாம் வெள்ளக்காரன் பழக்கம். இன்னைக்கு ஆபீஸுக்கு போறவன் போடுறான், அதை போய் நம்ம தடுக்க முடியாது. அவன் ஆபீஸுக்கு அது போட்டு போகலன்னா உள்ள விட மாட்டான். அந்த மாதிரி அதனால கூடியவரில் நமது சமய ஆச்சாரத்தை நாம கை கொண்டுறது நமக்கும் நல்லது, நாம சார்ந்திருக்கிற மதத்துக்கும் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்புறம் உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை இல்லையா, சொல்ல வேண்டியதுதான் என்னுடைய கடமை. இப்போ நாம திருத்தாண்டகம் என்ற ஒரு பகுதி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த பேர்ல திருத்தாண்டகம் அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு சிலதை நினைவூட்டின, அதெல்லாம் நீங்க வீட்டுல புத்தகம் வைத்து பார்த்து பார்த்து கொள்ளுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இல்லையா. நான் அதை ஒரு வகுப்பு மாதிரி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க சொல்றத நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா, இப்ப திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு சொன்னா அதை நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா, அந்த திருவடி 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 என்று ஒரு 10 பாடல் வருவதை நீங்க பார்த்திருப்பீர்கள் இல்லையா. கேத்திர கோவை திருத்தாண்டகம் வந்ததுன்னா எல்லா கேத்திரத்தையும் சேர்த்து பாடி வச்சிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீர்கள். அந்த மாதிரி பாட முடியுமா? அந்த மாதிரி இன்னைக்கு பாட முடியுமா? அப்படியே பாடினாலும் அது நிலைச்சு இருக்குமா? இருக்காது. ஆமா, 9ஆம் நூற்றாண்டுல பாடின பாடல்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கு, ஜீவனோட இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுல தெய்வீக ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனையோ பாடல்கள் வந்து வந்து போய்விட்டது, இது மாத்திரம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது மாத்திரம் இல்லை. அந்த காலத்துல தெய்வத்தினுடைய கோயில்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டது, சிவலிங்கத்தெல்லாம் மறைக்கப்பட்டது. அப்ப கோயில் எல்லாம் வாழ வச்சது அந்த தேவாரம், கோயிலையே வாழ வச்சது, சிவனையே வாழ வைத்த தேவாரம். கேவலம் மனிதனை வாழ வைக்கிறது அதுக்கு சிரமமா என்ன இல்லையா? ஆமா, உதாரணமா என்னுடைய வாழ்க்கையை சொல்றேன். ஒரு ஓதுவார்னு சொன்னா எங்கேயாவது ஒரு மடாலயம் அல்லது ஒரு தேவாலயத்துலதான் சார்ந்து இருக்கணும், அப்பதான் அவனுக்கு அந்த வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லாம வாழ முடியாது அல்லவா? ஆமா, நான் 1968 இருந்து நான் ஒரு மடத்திலையும் ஒரு கோயிலையும் நான் சார்ந்து இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கைய ஓரளவுக்கு செம்மையாத்தான் நடத்திட்டு இருக்கேன். ஒன்னும் கஷ்டம் இல்லை, சாப்பாட்டுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, துணிமணிக்கும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏதோ இம்மையே தரும் சோறும் கூரையும் அப்படின்னார் அவர். யாரு? சுந்தரமூர் சுவாமிகள். சோத்துக்கும் துணிக்கும் உனக்கு குறைச்சல் இல்லடான்ட்டார். என்ன செய்யணும் நீ? அவனை நீ பாடி பண்ணும் அப்படின்னுட்டார். அவ்வளவுதான். நான் தினந்தோறும் கோயில்ல போய் நான் அவனை பாடிட்டு இருக்கிறேன், அவன் கொடுத்துட்டு போறான், அவ்வளவுதானே. ஆமா, நான் எங்கேயாவது போய் பாட போனேன்னா அவன் ஒரு 100 ரூபா கொடுத்தான்னா, அந்த 100 ரூபாய் பணத்தை நான் கையில வாங்கினேன்னா இந்த பாடின பலன் அவனுக்கு போய் சேர்ந்துடுது. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுவேன்? காசுக்குத்தான் பாடுவேன்னு வீட்டுல உட்காந்துருந்தேன்னா எவன் கூப்பிடுவான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். நான் தினந்தோறும் கோயில்ல போய் பாடிட்டு இருந்தேன்னா எவனா ஒருத்தர் வீட்டுல கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவோம். ஆமா, அந்த நம்பிக்கை எனக்கு திடமாக உண்டு. என்னை வழிப்படுத்தி அருணந்தி தம்பிரான் அப்படித்தான் சொன்னார், தினந்தோறும் கோயிலுக்கு போய் பாடுறா அப்படின்னார். அப்பர் சாமிகள் சொன்னதைத்தான் அவர் சொன்னார். ஆமா, அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே அப்படின்பார். கோயில கூட்டுறவனுக்கு என்ன புண்ணியம், மெழுகிறவனுக்கு என்ன புண்ணியம், பூமாலை கட்டி போடுறவனுக்கு என்ன புண்ணியம், விளக்கத்துறவனுக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லி வைத்த திருநாவுக்கரசு பெருமான் கோயிலுக்கு பாட்டு சொல்றவனுக்கு கிடைக்கிற அருளுக்கு அளவே கிடையாதுன்னு எழுதிட்டார். அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் தானே? அந்த பாட்டை நான் படிச்ச நடைமுறையில கொண்டாட வேண்டாமா இல்லையா? இப்ப நானே நடைமுறையில கொண்டு வரலன்னா அப்புறம் நீங்க எப்படி கொண்டு வர முடியும் அல்லவா? ஆமா, நான் நடைமுறையில கொண்டு வந்தவன் தான், ஒரு நாள் கூட தவற மாட்டேன். கிட்டத்தட்ட 50 பாட்டு 60 பாட்டு 70 பாட்டு 80 பாட்டு கூட சொல்லிவிடுவேன். ஆமா, அதனாலதான் என்னுடைய மனது என்கிட்ட கட்டுப்பாடா இருக்கு, என்னுடைய உடல் எனக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு. உடல் சில வேளையில ஏதாவது தொந்தரவு பண்ணினாலும் கட்டுப்பாட்டுக்கு வருது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவாரமாகிய மருந்து அதை நான் நினைச்சு பாடுறேன், அது கொஞ்சம் என்ன சரி பண்ணி வைக்குது. இதுதான் என்னுடைய, நான் திருந்துனா போருமல்லவா, உங்களை நான் திருத்தா விட்டாலும் நான் திருந்துனா போருமல்லவா, ஒருத்தன் திருந்துனா போருமல்லவா அல்லவா? நான் ஒருத்தன் வாய திறந்துதானே இன்னைக்கு தேவாரம் பூரா கேசட்ல வந்து கொடுத்து அல்லவா 1000 பேரா பாடுனா இல்லையே? அந்த மாதிரி நீங்க ஒருத்தர் ஒருத்தரும் படிச்சிட்டீங்கன்னா அதை விட வேற ஒண்ணும். அப்படி தேவார திருவாசகம் ஒரு உயர்ந்த நூல். அப்படி இப்ப திருத்தாண்டகம் என்ற பகுதியே ஒவ்வொரு ஊர்ல சொன்னது இன்னொரு ஊர்ல சொல்லியிருக்க மாட்டார் இல்லையா? அப்படி இப்ப திருவெண்காடு என்று ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும். சீர்காழிக்கு அண்ணாண்ட இருக்கிறது, காவிரி பூம்பட்டினத்துக்கு போற வழியில இருக்கு, வெள்ளையானை பூசை செய்த தலம் அது. அந்த ஊர்ல ஒரு திருத்தாண்டகம் பாடுறார். அதுல அவர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, நீ அவனை பூசை பண்ணிவிட்டு அவனுக்கு தூப தீபம்லாம் காட்டி விட்டு ஒரு மலரை போட்டு விட்டு நான் என்ன வேலை செய்யணும் எனக்கு சொல்லு அப்படின்னு அவனை கேட்டா, அந்த பணியையும் உனக்கு சொல்லுவான், நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிறார் சுவாமி. நீ என்ன கேட்கறியோ அதை கொடுப்பான்னு சொல்றாரு சாமி. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அதைத்தான் மற்றொரு இடத்துல ஒரு திருத்தாண்டத்துல சொல்லுவார், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படிங்கிறார் இல்லையா? ஆமா, நீ என்ன கேட்கறியோ அதை கொடுப்பான், ஆனா கேட்கறது ஒழுங்கா கேட்கணும், ஒழுங்குக்கு அப்பாற்பட்டு நீ கேட்காத. ஆமா, உனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேளு, நீ கோடீஸ்வரனா போயிடணும்னு கேட்காத. நான் சாகுற வரைக்கும் எனக்கு சோத்துக்கும் துணிக்கும் எனக்கு கிடைக்கணும் சாமின்னு கேடு, நியாயம் இல்லையா? எனக்கு 1 கோடி ரூபாய் உடனே கொடுன்னு நீ கேட்காத, அது ரொம்ப தப்பான வழி. நான் சாமிகிட்ட என்ன கேட்கிறேன்னு தெரியுமா? நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எனக்கு கொடுத்துக்கிட்டு, அதைத்தான் நான் கேட்கறது. முதல்ல கேட்கறது அதுதான், நோய் இல்லாம இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் காசு வாழறதுக்கு கொடு, இதைத்தான் நான் கேட்கிறேன். என்னுடைய பிரார்த்தனையில அப்படித்தான் நான் கேட்பேன். நீங்க கேட்கலாம், அதையே நீ கேட்கிற, அவனுக்கு தெரியாதா அப்படின்னு. அவனுக்கு தெரிந்தாலும் கூட நாம வாய திறந்து கேட்கணும் இல்லையா? அத சொல்றார் சாமி, அத பார்க்கலாம். மருதங்கள முடிவர் மங்கையோடு வானவரும் மாலையன் கூடி தங்கள் குருதங்கள துரித்து ஊனீராட்டி தோத்திரங்கள் பல சொல்லி தூபம் காட்டி மருதும் கொள் எம் பெருமாட்டை புத்தேவல் என்பார்க்கு வேண்டும் வரம் கொடுத்து விகிதங்கள நடப்பர் வெள்ளேரேறி வெண்காடு மேறிய விகிதனாரே சதர வேண்டும் வரம் கொடுத்து பல சொல்லி அத சிவபூசை சொல்லுவதை அவர் நினைவூட்டுறாரு. ஐயா, சிவபூசை நம்ம செய்ய முடியலன்னா நம்ம வீட்டுல இருக்கிற படத்துக்காவது செய்யலாம், வீட்டுல இருக்கிற பிள்ளையாருக்காவது செய்யலாம். நம்ம நாட்டுல ஒரு பழக்கம் ஒண்ணு உண்டல்லவா, கல்யாணம் ஆகும்போது ஒரு பிள்ளையார் மனை ஒரு பிள்ளையார் வாங்கி கொடுக்கறாங்கல்ல, அத வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் பூசை பண்றான். ஏன் அந்த தினம் ஒரு தண்ணி எடுத்து ஊத்தி எடுத்து வைக்க எவ்வளவு நாழி ஆகும்? ஒரு ஒரு அரை தமிழ தண்ணியை அதை ஊத்தி கொஞ்சம் விபூதியோ சந்தனத்தையோ அதை நெத்தியில வச்சு ஒரு பூவையோ ஒரு பச்சலையோ போட்டு விட்டு ஆண்டவனே விழுந்து கும்பிட்டு போறதுக்கு எவன் நாடி ஆகும்? ஏன் செய்யக்கூடாது? அப்படி செய்து விட வேண்டும் அல்லவா? ஆமா, நீ செய்தியான்னு கேக்குறீங்களா? நான் தவறவே மாட்டேன். ஆமா, உனக்கு வேலை இல்லை ஐயா, அந்த சார்ஜாப் தான் சொல்லாதீங்க, சார்ஜாப் சொல்லி தப்பிச்சுக்கணும் நினைக்காதீங்க. உடலுக்கு சம்பாதிக்கிறீங்க, உயிருக்கு செய்யத்தான் வேணும். ஆமா, எப்பாவது ஒரு பொழுது செய்யத்தான் வேணும், அது கடமை உனக்கு. ஆமா, நடப்பரு வெள்ளேரேரி வெண்காடு மேவிய விகிதனாரே பட்டினத்தாருக்கு என்ன பேர்? பட்டினத்தார் என்பது பின்னால வந்த பேர் இல்லையா? அவருக்கு பேர் என்ன? திருவெண்காடர்னு பேர் அல்லவா? கேத்திரத்தினுடைய பேரே வைக்கிறது உண்டு. திருப்பதி, மதுரை, பழனி, காசி, இதெல்லாம் பேர் வைக்கிறாங்க அல்லவா? ஆமா, அப்படி பட்டினத்தாருக்கு திருவெண்காடர்னு தான் பேர். இந்த திருவெண்காட்டுல ஒரு அபூர்வமான நாதசுரக்காரர் இருந்தார். மறக்கவே முடியாது, நீங்க எல்லாம் கேட்டிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைமுறையில அவரை கேட்டிருக்க முடியாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முந்தைய அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டார் இல்லையா? ஆமா. தேன் தேனா வாய்ச்சவர் அவர். அவருடைய நாதத்தனம் இங்க வாய்ச்சாருன்னா இங்க கூட கேட்காது. அவ்வளவு மெல்லிசு, அவ்வளவு மெல்லிசா வாசிப்பாரு. ஆமா, அப்படி ஒரு வாத்தியம், அபூர்வமான வாத்தியக்காரர். இன்னைக்கு வாய்ச்சாருன்னா இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு வாத்தியம் என்பதை நாம, ஏன்னா இசை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம், கிடைக்காது. இந்த இசை, இப்ப நான் ஒரு ராகம் பாடினேன், இது ஒரு அற்புதமான ராகம். இத பாடுவதற்கு நான் என்ன பாடுபட்டிருப்பேன்? அத நான் ஒழுங்கா பாடுறதுக்கு எனக்கு தெரியணும் அல்லவா? ஆமா, அந்த ராகத்தை நான் ஒழுங்கா பாடுவதற்கு எத்தனை வருஷம் பயிற்சி நான் பண்ணிருக்கணும்? அது ஒரு அபூர்வமான கலை. இசைக்கலை என்பது ஒரு அபூர்வமான கலை. அந்த இசையை பாடித்தான் இந்த நாட்டையே சரி பண்ணார் திருஞான சம்பந்தரும், திருநாவுக்கரசரும், சுந்தரரும், மாணிக்க வாசகரும். ஆமா, அதனால்தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது அவரே கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் அப்படின்னாரு. சுந்தரர் சொல்லும் போது நல்லிசை ஞான சம்பந்தம் அப்படின்னாரு அவரை இல்லையா? ஆமா, இசையால் பாடு, இசையால் பாடுன்னு தான் அவர் திருஞான சம்பந்தர் பல இடங்கள்ல வலியுறுத்தி இருக்கிறார் என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. இது திருவெண்காட்டு தேவாரத்தில் வருகிற நல்ல செய்தி. அடுத்தது திரு புள்ளிருக்கு வேலூர். புள்ளிருக்கு வேலூருக்கு இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் தான் இருக்கு, புள்ளிருக்கு வேலூர்னு இல்ல. ஆனா தேவாரத்துல புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு தான் வருது. வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு இடத்துல கூட வரல இல்லையா? ஆமா, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பேரறிவாளம். ஆமா, முற்பிறப்பு முதற்கொண்டு சொல்ல முடியுது அவர்களுக்கு. இதற்கு முந்தி அவர்கள் என்ன பிறப்புல இருந்தார்கள் என்று முதற்கொண்டு அவர்கள் சொல்ல முடியுது இல்லையா? நமக்கு முடியுதா? நமக்கு நேத்து என்ன சாம்பார் சாப்பிட்டோம்னு கூட நமக்கு நினைவில்லை இல்லையா? முற்பிறப்புல அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்றது. அதான் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு என் உள்ளமும் உருகிற்று அப்படின்னார். கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் என்று சொன்னார். சம்பந்தர் ஒரு இடத்துல சொல்லும் போது, உன்னுடைய திருவடியை மறவாமல் இருந்த என்னை இந்த பிறப்பில் கொண்டு வந்து தள்ளி விட்டாய், நீதானே செய்தாய் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றாரு அவர். ஒரே பாட்டுல தான் சொல்றாரு அவர் இல்லையா? அற்புதமான பாடல்கள் அந்த பாடல். அதத்தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசருக்கு வாகீசர் முனிவராகத்தான் இருந்தார் அவர். அவர்தான் பின்னால திருநாவுக்கரசர் என்று வந்தார் என்பது குறிப்புக்காகத்தான் முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன் பாருங்க. திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டில் நெறிவாட வரிஞான தவமுனிவர் வாகீசர் அப்படின்னர். வாகீசர்னு என்ற பெயரோடு இருந்தவர் தான், வாக்கீசர் அப்படின்னு இருந்தவர் தான் பின்னால திருநாவுக்கரசர்னு வந்தார் என்ற குறிப்பு அதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி முற்பிறப்பு முதற்கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பெரிய ஞானம் இருந்ததை நாம் பார்க்கிறோம்.